திருச்சிற்றம்பலம். சைவம் டா டார்கின் அன்பான நேர்களை, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதற்கு அடுத்தால என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னடி நிழலில் என்னையும் தகைத்த சசிகுலா மௌலி, அந்த சந்திர மௌலி, அவரை வந்து தானே என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழும் சுடரினை அருள் சேர் மின்னடும் கடலுள் வெள்ளத்தை வீழி மிளலையுள் விளங்கு வெண்பளிங்கின் பொன்னடிக்கு அடிமை புக்கு இனி போக விடுவேனோ பூண்டு கொண்டேனே என்று மிக அழகாக அதுல சொல்லியிருக்கார். அதாவது என்னுள்ள அவர் புகுந்தாச்சு, அவரை நான் போக விட மாட்டேன், ஏன்னா என் நெஞ்ச கோயிலுக்குன்னு ஒரு கதவு இருக்கு, அதை நான் திறந்தாத்தான் அவர் வெளியே வர முடியும், அவரை நான் வெளியே வர விடாம சிறைப்படுத்தி உள்ள வச்சிட்டேன் அப்படின்னு மிக அழகாக ஒரு பெண் அகத்துறையில் பாடுவது போல இந்த பாடல்ல நமக்கு ஒரு அருமையான இறைவனை வந்து நம்ம மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கணுங்கிற ஒரு உன்னதமான கருத்தை நமக்கு அழகா வலியுறுத்தி இருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து என்ன செய்யறோம், பீரோல அப்புறம் பேங்க் லாக்கர்ல என்ன பணம், நம்ம சம்பாதிச்ச பணம், நகை, பத்திரங்கள்லாம் வைக்கிறோம். இது எல்லாமே அநித்தியமான பொருட்கள். ஆனா நித்திய பொருளான இறைவனோட திருவடிகளை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா, அவர் வந்து என் தலையில அவருடைய திருவடியை வச்சாரு, அதனால நான் இனிமேல் அவரை என்ன செய்ய மாட்டேன், அந்த திருவடியை எங்கேயும் பிரிஞ்சு போக விட மாட்டேன், நான் பத்திரப்படுத்திக்கிடுவேன் அப்படிங்கறத இவர் அழகாக இந்த பாடல்ல சொல்றாரு. அந்த திருவடியை நம்ம எப்போதுமே மறக்க கூடாது. நேற்றும் நம்ம அதே கருத்து தான் சிந்திச்சோம், நம்ம உயிர் எங்க இருக்குங்கிற கேள்வியை எழுப்பி அது இறைவன் திருவடி கீழே இருக்குங்கிற மாதிரி அந்த பாடலை சிந்திச்சோம். இப்ப இதுல சொல்றாரு நாவுக்கரசு பெருமான் சொன்ன ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். அடிகள் நிழல் கீழதன்றோ எந்தன் ஆறு இறைங்கிற, என் உயிர் எங்க இருக்கு தெரியுமா, சுவாமி திருவடி கீழேதான் அப்படின்ட்டு மிக அழகாக சொல்றாரு. அப்போ நம்மோட தலைவனை நாம நம்பணும், அவர் தான் நமக்கு சேம துணையாக இருக்கிறார் என்று நம்ம நினைத்து கொண்டே இருந்தோம் என்றால், அப்புறம் சுவாமி கேட்கிறாரு இல்லையா, பொன்னார் திருவடி கொண்டு ஒன்று விண்ணப்பம் கேட்கிறாரு, அதுக்கு நற்றவர் சே திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரேன்னு அவரே சொல்றாரு. சரி, இந்த பாடல்ல என் இடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழுஞ்சுடர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அழகான ஒரு சொற்றொடரை நமக்கு கொடுத்திருக்கார். இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசேட தீட்சை வாங்கி சிவ பூஜை பண்றவங்க முதல்ல அக பூஜை பண்ணிட்டு தான் புற பூஜை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உள்ள எது எதை எப்படி எப்படி பாவிக்கணும், உள்ள உறுப்புகளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இருதய தானம் வந்து பூசை தானம் என்று சொல்லப்பட்டிருக்கு, பூசா தானம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவோம். அது இதய தாமரை, அதான் கமலம் மூன்றுன்னு சொன்னார்ல, ஒண்ணு வந்து இதய தாமரை. ரெண்டாவது தியான தானம் எதுன்னா புருவ நடுவுல, இங்கதான் நம்ம இறைவனை வந்து வச்சு தியானம் பண்ணுகின்றோம் அப்படின்ட்டு. அடுத்து அக்னி காரியம் பண்ணணும், அந்த ஓமத்தானம், அது எங்கன்னா உந்தி தாமரையில. உந்தினா என்னது, வயிறு, அந்த கொப்பல் கிட்டக்கதான் அங்க இருக்க தாமரையில தான் நம்ம வந்து இங்க இருந்து எடுத்து ஹோமம் பண்றோம் அப்படிங்கறதுல நீங்க அந்த அக பூஜை பண்ணும்போது அதுல வருது, அது நீங்க பார்த்து கொள்ளலாம். இந்த ஆறு சக்கரங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க, அதுல கீழே உள்ள மூணு சக்கரத்திலையும் பிற தெய்வங்கள் இருப்பாங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய சக்கரங்கள்ல சுவாமி இருப்பாரு அப்படிங்கிறதுனால அந்த தானங்களை வந்து எப்படி நாம வந்து சிவ பூஜைக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது, அந்த ஒரு பூஜையில பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் நமக்கு ரொம்ப அழகா இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறாரு. அதனால கமலம் மூன்றினுள் தோன்றி அப்படின்னு சொல்லியாச்சு, அந்த மூன்று தாமரைகளிலும் நீ எனக்கு சுடராக எழுந்தருள் இருந்து அருள் சேர் அப்படின்னு சொல்லியாச்சு, அருள் ஒளி பொருந்திய கடல் நீர் பெருக்கா வேற இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட திருவடிகளை நான் என்ன செய்ய மாட்டேன், என்னோட உள்ளத்தை விட்டு நான் நீங்க விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அருளை கடலாகவும், அதான் நீர்பெருக்கு, அருளை கடலாகவும் ஆனந்தத்தை அதில் நிறைந்த நீர்பெருக்காகவும் நமக்கு அழகாக அவர் வந்து உருவகித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதான் அந்த ஞானிகளுடைய ஒரு அனுபவம். நம்மளா உட்கார்ந்திருந்து ஒரு விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் ஞானிகளுடைய கருத்தை சிந்திப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அடுத்து ஒரு பாடல்ல இன்றைய காலகட்டத்துல நமக்கு ரொம்ப தேவையான ஒரு பாடல் இந்த பாடல். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தெய்வ நெறி நன்றென்று இருள் மாய பிறப்பராய் இந்திரஜால பொய்தெய்வ நெறி நான் புகா வகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய்தெய்வ நெறி நான்மறையவர் வீழி மிளலை விண்ணிலி செழுங்கோயில் அத்தெய்வ நெறியில் சிவமலாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே அப்படின்னு கேக்குறாரு. இந்த தெய்வத்தை வழிபட்டா இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி பிறவிப்பினிலிருந்து தன்னையே காத்து கொள்ள முடியாத சிறு தெய்வங்களோட வழியில கொண்டு போய் நம்மள சேர்த்துரும். எது அந்த பல வகையான நெறிகளை கேள்விப்படும் போது நம்முடைய கவனமானது அப்படி திசை திரும்பி விடும். இந்த இந்திர ஜாலம் அப்படிங்கிற அதான் மாய பிறப்பரான்னு சொல்லி வச்சு பாத்தீங்களா, இருள் ஆணவம் மாயம் அப்படிங்கிறது வஞ்சனை அதான் நிலையாமை அதை சொல்லுது. அப்ப மாய பிறப்பரா இந்திர ஜாலம்னா என்னது, பிறவிக்கு விட்டு நீங்காம நம்ம மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வர்ற மாதிரி. எதுல இந்திர ஜால பொய்த்தெய்வ நெறி அப்படின்னு சொல்லியாச்சு. இந்திர ஜாலம்ங்கிற சொத்தோட நம்ம திருவாசகத்திலையும் பார்த்திருக்கோம். இந்திர ஜாலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இல்லாத ஒரு பொருளை இருப்பதா காட்டுறது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பொருளை அதை கண்டு கொண்டு இருக்கும் பொருளை காணாதவாறு செய்யக்கூடிய ஒரு வித்தை. அந்த வித்தைக்கு பேரு கண்கட்டு வித்தை அப்படின்னு பேரு. அந்த மாதிரி என்ன செய்யறது, அஞ்ஞானமும் வஞ்சனையும் கூடிய பிறவி பிணியில இருந்து நம்ம அதுல போய் அதுல சிக்காம நிலை பெயரில்லாத தெய்வங்களை எல்லாம் பரம்பொருளா கருதி வழிபடாம அந்த நல்ல வழியில நம்ம நிக்கணும். அப்ப அந்த வழியில போய் நம்ம சிக்காம இருக்கணும். அப்படி நம்மை தடுத்து நமக்கு அருள் செய்து சிந்தாமணி, நமக்கு ஏற்கனவே தெரியும் கற்பக விருட்சம் காமதேனு சிந்தாமணி எல்லாம் விரும்பினதெல்லாம் கொடுக்கக்கூடியவை, இவையெல்லாம் தேவலோகத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இங்க இறைவனையே சிந்தாமணின்னு சொல்லியாச்சு. அவர் நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு வழங்குவார் அப்படிங்கிறது. சிந்தாமணிங்கிறது தேவலோகத்துல இருக்கக்கூடிய தெய்வ ரத்தினம் என்று சொல்லுவாங்க, ஒரு கல். சரி, அப்படி சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு, ஆதி புராதனா இருக்கக்கூடியவர் அவர் நமக்கு என்ன செய்யறாரு, மெய் தவ நெறி. இந்த சிவநெறி ஒண்ணுதான் மெய் நெறி, அதுதான் ஒரு உண்மை நெறி இல்லையா. அதனால அந்த நெறியை தான் நம்ம பின்பற்றணும். திருவாசகத்தை கூட வரும், நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் என்று அழகாக கூத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவின் பாடலானது முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப மற்ற நெறிகள்ல இருந்தா பிறவிக்கு வந்து கொண்டே இருப்போம். சைவ நெறி, சிவநெறி, தவநெறி, மெய் நெறி, உண்மை நெறின்னு சொல்லக்கூடிய இந்த ஞான நெறியின் பால் வந்தால்தான் என்ன செய்யலாம், பிறவியானது நம்மை விட்டு நீங்கும். அப்போ பரமுக்திக்கு நல்ல வழி வந்து சிவநெறி தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற அஞ்ஞான நெறிகள்லாம் மயக்கத்தோடு கூடியவை, அது வந்து கண்கட்டு வித்தை போன்றவை, அது பிறவியை ஒழிக்காது, அதெல்லாம் பொய் நெறி. அதனால இதெல்லாம் நமக்கு அறிவித்து நம்ம அதுல போய் அதை பின்பற்றாத படிக்கு நம்மளை தடுத்து நமக்கு திருவருள் செய்தது அந்த சிந்தாமணி போன்ற சிவபெருமான். அவரு நமக்குன்னு அருளிய நெறி வந்து ஆகம நெறி, அந்த நெறி தான் உண்மை நெறி. அதுல அவர் வகுத்த மாதிரியே அந்த பதிஞான பயிற்சியை நம்ம மேற்கொண்டோம் என்றால் இறைவனை நாம் காணலாம். அப்படி இருக்குபவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பரஞானம் அவங்களுக்கு சித்திக்க பெற்றதால் பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார், சிவஞானத்தால் சிவத்தை தரிசித்தோர் சிவமே பார்த்திருப்பர் என்ற சித்தியார் கருத்துகளுக்கு ஏற்ப அவங்களாம் சிவபெருமான மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேற எந்த பொருளுமே புலப்படவே படாது, எதை பார்த்தாலும் அதுல எல்லாத்தையும் சிவமா பார்ப்பாங்க. எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போட்டின்னு பாடுறாங்க இல்லையா நம்ம அப்பர் சுவாமி, அது போல. அடுத்து மிக அழகாக என்ன செய்யணும், ஒரு அடியாரா இருந்தா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு வலியுறுத்துகின்றார். அக்கனா என்று துவங்குகிறது அந்த பாடல். இந்த பாட்டுல நீங்க வந்து புறச்சமய நெறி, நம்ம பார்த்த பாட்டு வந்து புறப்புறம் புறம் அகப்புறம் அகம்னு நிறைய புறச்சமய நெறிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நெறிகள் எல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டாம். அப்பர் சுவாமி கூட சொல்லுவார், எண்ணில் சமன் தீர்த்து என்னை ஆட்கொண்டார்கான் அப்படின்ட்டு. சமண சமயத்துல இருந்து அவரை மீண்டும் சைவ சமயத்துக்கு மீட்டு வந்தார் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கனா அக்கனான் பாடல் ஆரம்பிக்கு. கனானா கனவு காட்சி. கனவு காட்சியில கனவு காட்சினா எப்படின்னா, அது இடையில வந்து அப்படி நம்ம எந்திரிச்சோடனே மறந்தும் போயிருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இடைய அழியறதுக்கெல்லாம் கனவு காட்சியை ஓமையா சொல்லுவாங்கன்னு சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த கனவுல பத்தி நமக்கு செல்வமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு, கனவுல கூட பணத்தை பத்தியே சிந்திச்சுடு. அந்த நாவுக்கரசு பெருந்தகை சொல்லுவாங்க, மாடு தேடி மயக்கினில் விழுந்து நீர் ஓடி எய்த்தும் பயனிலை ஊமர்கள் அப்படின்னு. மாடுன்னா செல்வம், இந்த அழியக்கூடிய இந்த செல்வத்தை மாடா உழைச்சு அதை சம்பாதிச்சு ஓடா தேஞ்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அந்த நிலையற்ற செல்வத்தின் மேல நமக்கு ஆசை தேவையில்லை. பொன்னாசை மண்ணாசை, இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த இவ்வளவு இடம் வாங்கி போடுறணும், இத்தனை வீடு கட்டிடணும், இதை புறம் வாடகை கூட்டுறணும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடணும், இப்படித்தான் இன்னைக்கு புறம். அந்த காலத்துல தேவைக்கு சம்பாதிச்சாங்க, இன்னைக்கு அளவுக்கு அதிகமான ஒரு சம்பாத்தியத்தின் மேல பற்று அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு அடுத்தால என்ன சொல்லிட்டாருன்னு பாருங்க, சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்கிடாவனம் காத்தேனை அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல வந்து பெண்ணாசையும் சரி மண்ணாசையும் பொன்னாசையும் சொல்லிட்டு ஐம்பல இன்பம்னு அடுத்தால சொல்லும்போது அதுல பெண்ணாசை வந்துருது. அப்ப இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதன் மூலம் நாம இருந்தோம்னா நமக்கு பிறவிக்கு வர்றதை தவிர வேற வழி கிடையாது. பிறவி நீங்கணும்னா உலக இன்பங்களை எல்லாம் வெறுத்து இறைப்பணி புரிய வேண்டும். அப்படி இறைப்பணி யாரெல்லாம் புரிகின்றார்களோ அந்த சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதை நான் செய்வேன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லாம அந்த தொண்டர்களுடைய அடிப்பொடியினை நான் அணிந்து கொள்ள, அவங்க திருவடி கீழ பாத தூளின்னு சொல்லுவாங்க, அடியார்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாதத்துக்கு கீழே இருக்க தூளியை அந்த நான் தலையில் அணிந்து கொண்டு நான் பணி செய்வேன் என்று மிக அழகாக சொல்லியிருக்காரு. அப்போ நல்ல நம்ம என்ன இந்த பாட்டின் மூலம் புரிஞ்சுக்கிடணும்னா, யான் அவமே புக்கிடா வண்ணம் என ஆண்ட புனிதனை வனிதை பாகனை திருவடி நீளனின் கீழ் புகுந்து அடங்கி நிற்கும் அடியாருடைய பொற்பாத துகளை பூசிக்கொண்டு நான் அவனுக்குரிய அடிமை பணியை செய்வேன் என்று மிக அழகாக எப்படி நம்ம இருக்கணும், அதாவது குருலிங்க சங்கம வழிபாடு மூணு வழிபாட்டை சொல்றாங்க இல்லையா சைவத்துல, அதை வந்து நமக்கு அழகா எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். அப்புறம் இன்னும் அதுக்கு அடுத்த பாடல ஒரு அரிய செய்தியை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த திருவிழி மிளலைங்கிற தலத்துல கொஞ்சம் தங்கி இருந்து அந்த பொழில்கள் சூழ்ந்த அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தங்கி இருந்து வழிபட்டு இறைவனோட திருவடிய புகழ்ந்து துதிக்கின்ற அடியவர்களுடைய பாதத்தை இந்திரன் போன்ற தேவர்களும் புகழ்கிற, நாம வணங்குறது ஒரு பக்கம் இருக்கு, தேவர்களும் அவர்களை வணங்குகின்றார்கள் என்று மிக அழகாக அதிலே நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அதற்கும் அடுத்தபடியாக எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தின்தோள்கள், எண்ணில் பல்கோடி திரு உரு நாமம் ஏற்கொள் முக்கண் முகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய் நின்று ஐநூற்று அந்தனர் ஏத்தும் எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீழி இவர் நம்மை ஆளுடையாரே என்று சொல்கிறார். அதாவது எண்ணிக்கையை கடந்த கோடிக்கணக்கான சிவந்த பாதங்கள், அதே மாதிரி பல முடிகள், நிறைய முகங்கள், நிறைய வலிய தோள்கள், கோடிக்கணக்கான திருவுருவங்கள், கோடிக்கணக்கான திருநாமங்கள், முக்கன் பொருந்திய பல முகங்கள், எல்லாமே அளவோட எல்லைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவரை அந்த ஐநூற்று அந்தனர் ஐநூற்றுவர், அந்த தலத்துல ஐநூறு அந்தனர்கள் வழிபடுறாங்க. அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா பல கோடி நற்பண்புகளை உடையவர்கள். சரி, அப்ப அந்த பெருமான் வந்து நம்மை அடியவராக கொள்ளக்கூடிய அருள் உடையவர், இன்னருள் உடையவர் என்று அவரை பத்தி நமக்கு மிக அழகாக காட்டியுள்ளார் என்று நம்ம பாக்குறோம். ஐநூற்றுவர் அந்தனர் இல்லையா, அது வந்து இப்ப நம்ம தில்லையிலன்னா நம்ம தீஷிதர்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கும் ஒரு பெயர் உண்டு. இந்த ஐநூற்று அந்தனர்களையும் அவங்க எல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வீழி பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்க, அந்த ஊர் பேரை வச்சே வீழி பிராமணர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இப்படி பலவிதமான முகங்கள், நிறைய முகம், நிறைய தோள்கள் இல்லையா, அப்படி எல்லாமே இருக்குங்கிறதுனால அந்த மூர்த்தியை வந்து நம்ம எப்படி வணங்குவோம் அப்படின்னா மகா சதாசிவ மூர்த்தி என்று நாம வணங்குவோம் என்று அது சொல்லிட்டு, அதற்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் சுவாமி செருக்க ஒடுக்குனாரு, தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் பிரம்மன் சந்திரன் இந்திரன் எச்சன் மிக நெஞ்சு அரக்கன் புறம் கரி கருடன் மரளி மரலிவள் இவர் மிகை செகுத்தோன் அப்படின்னா வரம்பு கடந்த அகந்தை அவங்களுக்கு எல்லாம், அவங்கள பூரா அதாவது தக்கன் வேள்வியில தக்கன் அந்த கதிரோன் சொல்லக்கூடிய சூரியன், அப்புறம் பிரம்மன், சந்திரன், இந்திரன், எச்சன் இவங்கெல்லாம் வீரபத்திரரால தண்டிக்கப்பட்டாங்க. வீரபத்திரரும் பத்திரகாளியும் போய் தானே தட்சியாகத்தை துவம்சம் பண்ணுவாங்க. அடுத்து சலந்தாசூரன் வந்து இறைவனோட சக்கரப்படையால் ரெண்டாக அறுபட்டவன். ராவணன் வந்து அகந்தையால கைலேக்கு கீழே கிடந்து வருந்தியவன். அப்புறம் இறைவன் வந்து என்ன செய்யறாரு, முப்புறத்தை அதான் புறம் அப்படின்னு வருது இல்லையா, அதான் முப்புறத்தை வந்து சிரித்து அழிக்கின்றார். அப்புறம் மன்மதனை வந்து விழித்து அழிக்கின்றார். அடுத்து கருடன், இது கூட கரின்னு வருது பாருங்க, கரிங்கிறது வந்து தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானை, அதையும் கொன்றாச்சு. யமன் மரலின்னு வருது இல்லையா, யமனையும் உதச்சு கொன்னாச்சு. இப்போ சிவநிந்தை செய்த கருடனை நந்தித்தேவர் தண்டித்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆக இந்த வகையில இப்படியெல்லாம் எல்லாரோட வரம்பு கடந்த அகந்தைய அழித்தவர் அவர் வந்து அவர் எங்க இருக்கிறாருன்னா திருவிழி மிளலையில இருக்கிறார். அவரை அங்க போய் அவருடைய அழகிய பாத தாமரையில இருக்கக்கூடிய துகளை நான் அணிந்து கொள்வேன், அணிந்து கொண்டு அவருக்கு நான் பணி செய்வேன் என்று மிக அழகாக நமக்கு அந்த பாடல எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அதற்கும் அடுத்தபடியாக, யான் களங்கொள அழைத்தால் பிழைக்குமோ அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே அப்படின்னு சொல்றாரு. நான் அழைச்சா சுவாமி மறுக்காம கண்டிப்பாக வர வேண்டும், என்னிடம் வர தவறுவாரா, தவற மாட்டார், கண்டிப்பாக வந்து விடுவார் என்று சொல்லுகின்றார். அடுத்து அந்த பதிகத்துல ஒரு நிறைவு பாடல், அது வந்து பாடலங்கார பரிசில் காசு அருளி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாரு ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் பாட அங்க வந்து அவர் தினந்தோறும் பலிபீடத்துல காசு வச்சாரு அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. அந்த வரலாற்றை இதுல நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். பரிசு அப்படின்னா வெகுமதி, காசுன்னா படிக்காசு, அந்த உணவுக்கு இன்னைக்கு கொடுக்குறோம்ல படி கொடுக்குறோம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தினந்தோறும் உணவுக்காக கொடுக்கக்கூடிய காசு. அதை வந்து திருவிழி மிளலையில இருக்கக்கூடிய இறைவர்கிட்ட பெற்று சைவ பெருமக்களாகிய ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் ஒரு பஞ்ச காலத்துல எல்லாருக்கும் அமுது செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரியாக இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த வரலாறு நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த பாட்டுல அப்படியே சொல்லிட்டே வரும்போது, நீ அவங்களுக்கெல்லாம் அருள் செய்தீங்க சருதான், ஆனா எனக்கு கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை இப்படிப்பட்ட ஒரு குற்றமில்லாத நல்ல புகழை உடைய பொன்மயமான கற்பகத்தரு போன்ற சிவபெருமானை கெழுமுதற்கு எவ்விடத்தில் அவர் அடைகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இறைவனுடைய அருளை பெற்று அவருக்கு களி கொடுத்து களிப்படைய வைத்த சேந்தனாருக்கு அப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக திருவாவடுதுறை தலத்திற்கும் சென்று அருமையான ஒரு தலம், கோமுக்தீஸ்வரர் ஒப்பிலாமுலை அம்பாள் இருக்கிறாங்க. அருமையான படரரசு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழேதான் 3000 ஆண்டுகள் திருமூல தேவநாயனார் தவம் செய்து நமக்கு 3000 திருமந்திர பாடல்களை தந்தார். அந்த தலத்துலதான் திருமாளிகை தேவர் தான் நேற்று அவரை பத்தி நம்ம சிந்திச்சோம், நேற்று முந்தா நாளும். அது போல அந்த தலத்துக்கு இவரும் சென்று மிக அழகான ஒரு பதிகத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதுல வந்து சுவாமிய வந்து நிரந்தரன், எல்லா காலத்திலையும் நிலைத்திருப்பவன், என்றும் உள்ளவன் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகின்றார். அப்புறம் யாரெல்லாம் நல்ல இறைவனுடைய மெய்ப்பொருளை பற்றி பேசுகின்றார்களோ அந்த அடியார்கள் வணங்க அவர்களுக்கு புகழ் செல்வம் அருள் எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட ஆண்டகை, ஆண்டகைன்னா சிறந்தவர்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 5வது பாடல்ல சிவ சின்னங்கள் எல்லாம் பத்தி சிறப்பா எடுத்து சொல்லி, 6வது பாடல்ல நமக்கு எல்லாம் தெரிந்த முப்புறமாவது மும்மல காரியம்னு திருமூல தேவநாயனார் சொன்ன மாதிரி திருபுர சம்ஹாரத்தை பற்றி அழகாக எடுத்து சொல்லி, 7வது பாடல நம்ம மனசு வந்து கல் மனசு, அதை கனிவிக்கிறது சுவாமி தான் அப்படின்னு மிக அழகாக அவரை கருணாலயா என்று விளிக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக, அழிதல் சிறிதும் இல்லாத சிவஞான செல்வம் பெற்ற சாத்தனூர் என்று அந்த தலத்தை சிறப்பிச்சு கூறுகிறார். அப்புறம் 9வது பாடல மிக அழகாக, சிவலோக நாயக செல்வமே என்று, சிவபெருமான் தான் நமக்கு செல்வம் இல்லையா. அடுத்து, நின் மெய்யடியார் மனக்கருத்தை முனித்திடும் முடித்திடும் குன்றமேன்னு சொல்றாரு. அடியார்கள் மனசுல மனத்துள் இருந்த கருத்தறிந்து முடிப்பானேன்னு சொன்ன மாதிரி அழகா அப்படி அழகா சொல்லி, ஆனா அவரை வந்து குன்றேந்தி கோகனத்து அயன் அறியா நெறி என்னை கூட்டினான்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் அயனுக்கும் மாலுக்கும் தெரியாத நெறிய எனக்கு தந்த அப்படின்னு சொல்லி மிக அழகாக அந்த பதிகம் முழுவதும் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து திருவிடைக்கழி என்ற தலம். அந்த தலத்துக்கு இதுவரைக்கும் இப்ப எட்டாம் திருமுறை வரைக்கும் சிவபெருமானுக்கு மட்டுமே பாடல் இருக்கிறது. ஒன்பதாம் திருமுறையில ஒரே ஒரு திருவிசைப்பா இவர் பாடினது மட்டும்தான், மாலுலா மனம் தந்து அப்படின்னு துவங்குறதுல மட்டும் இந்த பதிகம் வந்து முருகப்பெருமானை, அவர் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி நமக்கு அந்த பதிகத்தை வழங்கி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அந்தாதி தொடையில இருக்கும் இந்த பதிகம் வந்து ஒரு தலைவி வந்து அதாவது தலைவன் மேல அன்பு கொண்ட தலைவி வந்து ரொம்ப வருந்துற அவளோட துயரத்தை பார்த்து அந்த நற்றாய் இறங்கி பாடுற மாதிரி அந்த பதிகம் ஒரு அகத்துறை பதிகமாக இருக்குன்னு பாக்குறோம். இந்த தலம் வந்து சோழ நாட்டு காவிரிக்கு தென்கரையில உள்ள சிவத்தலத்துல 47வது தலமா இருக்கு. இது தேவார பாடல் பெறாத தலங்கள்ல ஒன்று. இதுல வந்து முருகப்பெருமான் வந்து முதன்மையாக எழுந்தருள் இருக்கிறார். இது தேவயான அம்மையார் வந்து இறைவன்ட்ட திருப்பரங்குன்றத்துக்கு போக விடை கேட்டதாலும் முருகப்பெருமானுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும், அந்த விடை செல்ல விடை கேட்டதுனால விடை இவர் கொன்ற பழி கழிந்ததால் களி விடை களி அதான் திருங்கிறது அடைமொழியாக திருவிடை களி அப்படின்ட்டு ஒரு மகிழமரம் குறாமரம் ரெண்டு இருக்கு. மகிழமரம் சிவபெருமானுக்கும் குறாமரம் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த தலத்துல இருக்க சுவாமி பேரு திருக்காமேஸ்வரர், அம்பாள் பேரு திருக்காமேஸ்வரி. ஆனா அம்பாள் வந்து தரங்கம்பாடிக்கு போனதால அம்பாளுக்கு தனி சன்னதி இல்லை. சுப்பிரமணிய சுவாமி வந்து குறாமரத்துக்கு கீழே யோக நிட்டையில இருக்கிறார். யோக நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் விரும்பி வணங்கக்கூடிய நிலையில அவர் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால அவருக்கு இந்த தலத்துல அவர் யோகம் நிலையில இருந்து வழிபட்டதுனால சுவாமி வந்து அவரை முதன்மை பெற்று விளங்கும்படி ஒரு அருள் புரிகின்றார் அப்படிங்கிறத நம்ம அதுல பாக்குறோம். தெய்வயானை அம்மையார் வந்து தவக்கோலத்தோட இந்த தலத்துல எழுந்தருள் இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். சரி, ஆக அந்த பதிகத்தை அந்த தலத்துல வந்து நம்ம பொதுவாக முருகப்பெருமானை விழித்து அதுல பல இடத்துலயும் வருது. அதுல இரண்டாவது பாடல் அதாவது மூன்றாவது பாடல்ல வந்து கோவினை அப்படின்னு துவங்கக்கூடிய ஒரு பாடல்ல திருக்குறா நீளத்தில் நின்ற தூவி நற்பீலி மா மயிலூரும் சுப்பிரமணியன் தானே என்று முருகப்பெருமானுடைய திருநாமத்தை வைத்தே பாடியிருக்கிறார். இந்த பாடல் எல்லாம் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விசாகத்திலையும் மற்றும் பொதுவாக வைகாசி விசாகம் அப்புறம் வந்து நமக்கு சஷ்டி இல்லையா, நமக்கு அந்த சஷ்டி எல்லாம் வருது இல்லையா, அந்த சமயத்துல எல்லாம் நம்ம வந்து அவருடைய திருப்பெயர் வர்றதுனால இதை வந்து என்ன செய்யலாம், பஞ்சபுராணத்துல திருவிசைப்பாக வைத்து அதை பாடலாம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு மற்றபடி இந்த இதற்கு அடுத்த பதிகத்துல அவர் வந்து அதுல வந்து பல வரலாறுகள் முருகப்பெருமான் சார்ந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துக்கொண்டே சொல்லிக்கொண்டே போகிறார். ஆறாவது பாடல்ல கிரௌஞ்சகிரிய அவரு இது பண்றாரு இல்லையா, அதை வந்து முருகப்பெருமான் அளித்த வரலாற்று எல்லாம் நமக்கு அழகா, அதாவது கிரௌஞ்சங்கிற ஒரு அசுரன் வந்து அகத்திய முனிவருக்கு மலை வடிவுல பல தன்னுடைய மாயையால பல துன்பங்களை செய்தான். அதனால அவனை இவர் வந்து அழிக்கிறார் முருகப்பெருமான். அந்த வரலாறு எல்லாம் அதுல பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக மேலும் மேலும் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் எல்லா பாடல்களையும் சொல்லி அந்த பதிகத்தை அவர் நிறைவு செய்கின்றார். மேலும் அந்த பதிகத்தை இந்த எழுந்ததிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கெடும். யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாடுகின்றார்களோ, யாரெல்லாம் அந்த தலத்தில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய இடர்கெடும் என்று மிக அழகாக நமக்கு ஒரு துன்பம் நீங்குவதற்குள்ள ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக இந்த பல்லாண்டு அந்த ஓடாத தேர அவர் வந்து பல்லாண்டு பாடி ஓட வைத்தார் தில்லையில அப்படிங்கிறது வரலாறு. கொடியேற்றும் போது கொடிக்கவி பாடுறதும் தேரோட்டத்துல திருப்பல்லாண்டு பாடுறதும் ஒரு மரபாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுல மிக அழகாக மண்ணுக தில்லை அந்த தில்லை வந்து எப்போதும் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடல் வளர்கணம் பக்தர்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வஞ்சகர் போயகல அடுத்து என்ன சொல்லிட்டாரு, புவனியெல்லாம் விளங்க உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிகின்றார். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர் அப்படின்னு சொல்றாரு. பின்னை பிறவி அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மறுபிறவி, இந்த பிறவிக்கு நம்ம வந்துட்டோம். இதுலயும் நம்ம நிறைய வினையை ஈட்டுறோம், பல பிறவிகளை நம்ம ஈட்டின பல வினைகளும் சஞ்சீதமும் இருக்கு. இப்போ செய்யறது ஆகாமியம், இதுவும் சேர்ந்து சஞ்சீதத்துல போய் சேர்ந்துரும் இந்த பிறவி முடிஞ்ச உடனே. அப்படி இருக்கும்போது அந்த மறுபிறவியை ஒழிப்பதற்காக திருவடி ஞானத்தை தந்தவர்க்கு பல்லாண்டு கூறுதும் என்று மிக அழகாக அதிலே கேட்டிருக்கின்றார். இறைவன் வந்து ஆன்மாக்களை பிறப்பித்து வினை கட்ட அறுத்து காப்பாத்துதாரு. பிறவியில புக முடியாத அளவுக்கு அளவில்லாத பேரின்பத்தை அனுபவிக்க செய்து காக்கின்றார். ஆக இரண்டு வகையான காத்தல், அந்த இரண்டு வகையான காத்தல் இந்த பாடல்ல பேசப்பட்டிருக்கு. இறைவன் வந்து பித்தன் என்று அழைக்கப்பட்டிருக்க, இதுல நம்ம முன்னோர்கள் எல்லோருமே பித்தன் என்று பாடியிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மிண்டு மனத்தவர்கள் தான் புறச்சமய கருத்துக்கள். அது அந்த ஏன் புறச்சமயத்தெல்லாம் விளக்கணும்னு சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னா, மாறுபட்ட கருத்துக்கள், அந்த மாறுபட்ட கருத்துக்கள் தான் நம்ம மனசும் மாறிடும். அதனாலதான் அந்த நிறைய செருக்குள்ளவர்கள் மிண்டு மனத்தவர்கள்லாம், நீங்கள்லாம் போலாம், மெய்யடியார்கள்லாம் விரைந்து வாம. மெய்யடியார்கள் யாருன்னா உண்மை ஒழுக்கமும் இறைவன்ட உள்ளன்பும் உடையவங்க, அதாவது பாச நீக்கமும் சிவப்பேரும் ஒருங்கே பெறக்கூடிய தகுதி உடையவர்கள். நீங்க என்ன செய்யணும்னு ஒரு விஷயம் சொல்றாரு, கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசருக்கு ஆட்சியம்னு சொல்றாரு. கொண்டு அப்படின்னா இறைவனுடைய திருவருளை கொண்டு, இறைவன் மீது அயரா அன்பு கொண்டு. அப்புறம் கொடுத்து அப்படின்னா நமக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே சுவாமி கொடுத்ததுதான். அதனால நம்முடைய உடல் பொருள் ஆவி, அதான் உயிர் பொருள்னா உடைமை, எல்லாத்தையும் சுவாமிக்கே கொடுத்துடணும். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் குன்றே என்னையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோன்னு மணிவாசக பெருமான் இதைத்தான் சொல்றாரு. அப்ப இறைவனிடம் பேரன்பு செலுத்தி இறைவன் பால் நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசர்க்கு, அப்படி குடிகுடின்னு சொல்லியாச்சுன்னா பரம்பரையா, தலைமுறை தலைமுறையா, வழி வழி அடிமையா அவருக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லி, ஈசர்க்கு ஆட்சியமே குழாம்பூந்து அண்டம் கடந்த பொருள் அப்பாலுக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மா நாய்னு சொல்லுவாரு. ஏழு உலக கடந்து அப்பால் நிற்கக்கூடிய பேரொளி, அண்டங்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ள அடக்கிடுவாரு சுவாமி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அல்லவா, அதனால அப்படிப்பட்ட பெருமான் அவர் வந்து எப்படிப்பட்டவர், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் அப்படின்னு சொல்றார். பண்டும்னா முற்காலம், இன்றும்னா தற்காலம், என்றும்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பிற்காலத்தை இனி எல்லா காலத்தையும் சேர்த்து என்றும் உள்ளது அப்படின்னு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் நம்ம அப்பர் சுவாமியும். முன்னவன் கான் பின்னவன் கான் மூவாமேனி முதல்வன் கான் சொல்வார் இல்லையா, அதே மாதிரிதான் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றினேன் மணிவாசக பெருமானை இதேதான் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம சுவாமி எப்படிப்பட்டவர்னா, தோற்றம் அழிவு இல்லாத என்றும் நிலைத்துள்ள பொருள் என்பதை இந்த பல்லாண்டில் கூறி, அவர் அப்படிப்பட்ட பொருளுக்கு நம்ம ஆசையின் காரணமாக நாம் பல்லாண்டு வாழ்க என்று அவரை வாழ்த்தி பாடுகின்றோம் என்று மிக அழகாக சொல்லி, அதற்கு அடுத்த பாடல்ல நிட்டை, நிட்டைனா என்னது, தியானம், தியானம் செய்யக்கூடிய தன்மையெல்லாம் சொல்லி, நமக்கு நிட்டை இல்லா உடல், நீத்து நிட்டை செய்யாத உடலால, தியானம் செய்யாத உடலால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இறைவனோட பெருமைகளை இடைவிடாது நினைத்து தியானிக்க வேண்டும். அப்படி தியானிப்பவர்களுடைய மனச இறைவன் கோயிலா கொள்வான். அந்த தியான அனுபவம் வந்து நமக்கு ஞானம்ங்கிறத தந்து அதனால உள்ளொளியே பெருக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லுகிறார். நெட்டையில்லா உடல் வந்து பயனற்ற உடல் அப்படின்னு சொல்லி, தன் அடியார்களுடைய ஆணவங்கண்மம் மாயை என்ற மும்மலங்களை கெடுத்து தன்னுடைய திருவருள் ஆகிய புனித நீர்ல மூழ்க வச்சு தன்வயம் ஆக்குவார் இறைவன் என்பதை, என்னை தன்பால் படுத்தானே என்று இந்த பாடல்ல மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொண்டு, வாழி நான்மறை வாழிய சைவநூல், வாழி மன்னவர் செங்கோல், மனுநேரி வாழி, நீழ்முகில் வையகம் யாவையும் வாழி, வாழி வளநகர் காஞ்சியே என்ற வாழ்த்து பாடலையும் பாடி, இன்றைய சிந்தனைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே எவ்வளவு ஒரு அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியினை தினந்தோறும் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை ஆர்வத்துடன் கண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி திம்பலம்.